மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் மனிதனுடைய என்ன வலுவையும் அந்த வலுவை சீராக பயன்படுத்தக்கூடிய முறைகளையும் அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான நிலையிலும் காட்டிற்கு அழைத்து சென்று எனக்கு தெளிவாக்கினர் என்று குரு தன்னுடைய அனுபவங்களை சொல்லுகின்றார். என்றால் நான் வேட்டைக்கு சென்றிருக்கின்றேன். ஒரு புலியே வருகிறது என்றால் அது கொடூரமானது. ஒரு மனிதன் மீது தாக்கினால் உடலையெல்லாம் பிச்சு திங்கக்கூடிய அளவுக்கு அது கொடூரமாக இயங்கக்கூடிய சக்தி பெற்றதை சாதாரணமாக ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்கி வீழ்த்த வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமானது. ஆனாலும் அது சீறி வருகிறது என்று நேர்முகமாக பார்த்தால் அந்த உணர்வின் இயல்புகள் இயக்கங்கள் ஒரு நிமிடம் அது தவறப்பட போகும்போது நம்மை அது தாக்கிவிடும். ஆனால் அது தாக்க வருகிறது என்று அது தெரிந்து கொண்டு மன உறுதி கொண்டு என்ன வலு கொண்டு அது எந்த பக்கமாக வரும் என்று அது நிதானித்து அதற்குண்டான நிலை ஈட்டியை நாம் கூர்மையான ஈட்டியை வைத்து அது சொருகினம் என்றால் அது வீழ்த்தக்கூடிய திறன் நாம் பெற முடியும். ஆனால் அதிலையும் அடிபட்டு அது மீண்டும் ஆக்ரோஷமாக வரும். மீண்டும் இது போன்ற நிலைகளை நாம் செயல்படுத்தினால் அதை வீழ்த்த மனிதனால் இது போன்ற நிலையில் வீழ்த்த முடியும் என்றும் அதையும் குருநாதர் காட்டுகின்றார். என்றால் நாம் நேர்முகமாக போய் தாக்குவது வேறு, ஆனால் அது வரக்கூடிய நிலைகளை அது திசை அறிந்து அது சரியான முறைகள் கொண்டு நிதானித்து அதை நாம் செயல்பட போகும்போது அது எந்த அளவுக்கு வேகமாக வருகின்றதோ அதுவே அது நேரடியாக ஈட்டிலே குத்தக்கூடிய நிலைகளாக அது தாக்கப்பட்டு அது வீழக்கூடிய நிலையாக வரும். இதே போன்றுதான் ஒரு அதாவது மகிழி வாசிப்பவன் பாம்பை அடக்குகிறான் என்றால் அவன் அதற்குண்டான ஒரு விழுதை அவன் வைத்திருப்பான். இந்த விழுதை வைத்துக் கொண்டுதான் அவர் அதை செயல்படுத்த போகும்போது அந்த பாம்பு அவனை கொத்தாமல் பேசாமல் இருக்க அந்த விழுதை போட்டுவிட்டால் அவனை உடனடியாக தாக்கிவிடும். இது போன்றுதான் மனிதன் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் அது அவனுக்குள் வலிமை மிக்கதாக வளர்ந்து எதையுமே தனக்குள் கட்டுப்படுத்தும் அடக்கி ஆளும் சக்தி கொண்ட எண்ண வலு பெற்றவன். அந்த எண்ண வலுவை நாம் சீரான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது உட்புகும் சளிப்பு சஞ்சலம் வேதனை கோபம் ஆத்திரம் இது போன்ற நிலைகளை நாம் நிதானித்து அந்த துருவ நட்சத்திர சப்தரிஷி மண்டல உணர்வு நமக்குள் வலிமைப்படுத்தி அந்த எதிர்நிலையாக வந்து நம்மை நேரடியாக மோதும் நிலையிலிருந்து விலகி நின்று அந்த அருள் ஒளியின் சுடரை நாம் பாய்ச்சினோம் என்றால் அந்த தீமைகள் அங்கே ஒடுங்கும். தீமைகள் நமக்குள் ஜீவன் பெறாது. அந்த தீமையான உணர்வின் இயக்கமாகவும் நம்மையும் மாற்றாது. அந்த தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும். அதே சமயத்தில் தீமையிலிருந்து விலகி செல்லும் தீமைகள் நமக்குள் அது இயங்காத வண்ணம் அது பாதுகாப்பாக நாம் சீரான நிலையில் செயல்படவும் இது ஏதுவாக இருக்கும். இதற்குத்தான் இது போன்ற நிலைகளை எல்லாம் காட்டிற்கு அழைத்து சென்று குரு எமக்கு தெளிவாக்கினார் என்று இதிலே குரு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்.
மிருகங்கள் எல்லாம் மனுஷி தன் உடலை வலுவைதான் காட்டும். இப்ப இதே மாதிரி சில நேரங்களில் புலி நல்லா வேட்டைக்கு போயிருக்கிறேன். வேட்டைக்கு போக போகும்போது சிவம் புலி கடினமானது, அதை ஈட்டி வச்சு குத்த முடியுமோ? முடியாது. இப்ப நல்ல கூர்மையான ஈட்டி வச்சுக்கிட்டு அப்படி வருதுன்னா அனுஷி அப்படி பம்பு பம்புனவுன்னு என்ன செய்யணும்? அது அந்த பார்வைக்கு தாக்க வரும்போது இப்ப நேரம் வச்சுன்னா சீறி தாக்க அப்படி சாட்சியா போறோம். மேல வந்தவொடனே லபக்குன்னு அது ஊழியர் விட்டுட்டோம்னா தையா தக்கான்னு கொடி. புலி இந்த மனிதனுக்கு இந்த எண்ணெய் வலு கொண்டு உறுதி கொண்டு அந்த ஈட்டியை வச்சானா புலியை கொண்டு போடலாம். புலி உடல் வலு கொண்டு போயின்னா தாக்கு ஒரே அடி அடிச்சானா குடல் கடையெல்லாம் பிச்சு போயிடும். இத தெரிஞ்சு தெரியாம நான் வேட்டைக்கு போகும்போது இந்த மாதிரி யுக்தி எனக்கு வரும். ஈட்டி கையில வச்சிருப்பானம்னா புலி வருது அப்படின்னா இப்படி தாக்கணும்னா குத்தி பிறண்டு ஓடும். அதான் குத்திருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆவேசமா குதிக்கும். கொஞ்ச நேரம் ரத்தெல்லாம் வெளியில போச்சுன்னா சுடங்கி பட்டும். இதே மாதிரி கரடி கூட்டத்துக்குள்ள போனோம்னா இதே ஈட்டி வச்சுட்டா போறோம். அதான் ஏதாவது கொடுத்தோம்னா கையில பிடிச்சுக்கணும். நம்ம வலு கொண்டு நல்லா இந்த இதை பிடிச்சுக்கணும். இந்த விதத்துல கட்டை கொண்டு எழுகிற பழம் பத்துக்கணும். இப்படி என்ன பிரச்சனை கையை உரியிடும். அப்ப அதுக்குள்ள ரெண்டு கைப்பிடி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு போறோம். மண்டி போட்டோம் இப்படி எடுக்கும். மண்டி போட்டு எடுக்கும் உட்காந்து நல்லா இழுத்து வலுவாகட்டும் லப கட்டணும் வயிற்று பத்து. இப்ப மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறதில குருநாதர் ஒவ்வொரு செயல்களையும் செய்யறது காட்டுறார். எது மனிதனுடைய எண்ண வலு கொண்டு அதை எப்படி கொள்றான், அப்படிங்கெல்லாம் காட்டுறாங்க. இப்ப மனிதன் நினைச்சுதான் அந்த உணர்வுக்கப்ப பாம்பு இசை கொண்டு ஊதும் போது மகிழ ஆடு இவன் கையில விழுது வச்சிருப்பான். அந்த விழுது வச்ச உடனே அந்த பையிலிருந்து கையில எடுத்துட்டானா படம் எடுக்க தாக்கிடும். அப்ப மனிதன் என்ன உணர்வுனால எதையும் அடக்கக்கூடிய வல்லமை பெற்றோம். நாம் அதுல இருந்து பிறந்து வந்தவன் தான், ஒன்று கொண்டு இறையாகி வந்தவன், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன். அதை அடக்கக்கூடிய சக்தி மனித உடல் உண்டு. இந்த காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் கொடுக்கிறார்.
மனிதனுக்கு மனிதன் நாம் இன்று மனித நேயம் கொண்டு உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள் தான். ஆனால் அப்படி குடும்பத்திலோ மற்றவர்களுக்கோ நண்பர்களுக்கோ வேண்டியவர்களுக்கோ நாம் உதவி செய்தாலும் எப்படி உதவி செய்கின்றோம், அந்த உதவி செய்தனுடைய பலன் எப்படி வருகின்றது என்பதை குரு இதிலே தெளிவாக்கி நாம் உதவி செய்ய வேண்டிய முறைகளையும் அந்த அவர்கள் அவர்களுடைய துயரங்களோ துன்பங்களோ வராதபடி நாம் தடுத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும், ஆனால் இன்று இயல்பான நிலைகள் அது உண்மை உணராத நிலைகள் செயல்பட்ட எந்த நிலை ஆகின்றோம், ஆனால் இதை மாற்றி அமைக்கும் ஆலயங்களில் இந்த உயிரை பற்றியும் உயிர்களை நாம் உயர்ந்த உணர்வுகளை எப்படி பெற வேண்டும் என்ற தத்துவங்களை சூட்சமமாக நடக்கக்கூடிய நிலைகளை அது காட்டியுள்ளாரோ அந்த காட்டப்பட்ட நிலைகளை நாம் அறியாது நம் உடலில் விளைந்த உணர்வுகள் எவ்வாறு செயல்படும் என்பதைத்தான் இதில் விரிவாக்கமாக இதில் உணர்த்துகின்றார்கள். என்றால் நம் நண்பர்களுக்கோ நமக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கோ அவர்கள் கஷ்டப்படுகிறார் என்றால் உடனே நாம் பணத்தை கொடுத்தோ அல்லது அவருக்கு வேண்டிய உதவிகளை நாம் உடனடியாக நாம் செய்து விடுகின்றோம். ஆனால் ஞானிகளுக்கு காட்டிய முறைப்படி நாம் அவர்கள் துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் மிகவும் இன்னலான பல கொடுமைகள் பட்டார்கள் அதையெல்லாம் நாம் கேட்டோம் பார்த்தோம் நுகர்ந்தோம். நமது உயிர் இதையெல்லாம் என்ன செய்யும், அவருக்கு உதவி செய்தோம் என்ற நிலையில் இருந்தாலும் அவர் கஷ்டத்தையெல்லாம் நுகர்ந்தமே அந்த அணுக்கள் அவ்வாறு உருவாகிட்டால் நம் உடலுக்குள் என்ன செய்யும் என்று சிந்திக்கிறோமா என்றால் இல்லை. அதைத்தான் இங்கே குரு சுட்டிக்காட்டி இன்று அவருக்கு நாம் பண உதவிகளை செய்து அவர்களுக்கு வேண்டிய மற்றதுகளை செய்து நாலு பேருக்கு அவர் எல்லாம் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதன் அவர் பெரியவர் என்று இப்படி பெயர் எடுப்பதை காட்டிலும் மகரிஷிகளின் அணுசக்தியும் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்து அந்த உயர்ந்த உணர்வின் ஆற்றல் துணை கொண்டு அவர்களை பார்த்து கேட்டு நுகர்ந்த அந்த உணர்வுகளை நமக்குள் தூய்மைப்படுத்திக் கொண்டு ஏனென்றால் அது அவருடைய கஷ்டமோ துன்பமோ துயரமோ இது கடும் விஷத்தன்மை கொண்டது அதை நாம் உற்று பார்த்து நமக்குள் பதிவாக்கி அதை சுவாசித்தால் உயிரிழை பட்டால் அதே உணர்வில் ஜீவன் பெற்று இன்று நாம் அவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் பின்னாட்களில் எத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன் ஆனால் ஆண்டவன் என்னை கடுமையாக தண்டிக்கின்றான் என்னை ஏனோ சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் யாருக்கு நல்லது செய்து என்ன பிரயோஜனம் என்று இப்படி அவர்களுக்குள் விளைந்த உணர்வுகள் நமக்குள் வித்துகளாக வளர்ந்த பின் நமது உயிர் அந்த உணர்வின் இயக்கமாகவே நம்மை மாற்றியுனாக இதனால் இதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இந்த முறைப்படி அவர்கள் பட்ட கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை கேட்டறிந்து உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் ஒரு நிமிடத்திற்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் எடுத்து கண்ணின் நினைவை அங்கே துருவ நட்சத்திரத்தினால் ஒன்றை செய்து அந்த உயர்ந்த உணர்வை சுவாசித்து புருவ மத்தியில் நாம் அடைத்து பழக வேண்டும். இந்த புருவ மத்தியில் நிறுத்தினால் இந்த உணர்வு நமக்குள் ஜீவன் பெறாது நமக்குள் அணுவாகவும் உருவம் அதாவது அந்த உருவாகாது. அதை இது போன்று தடுத்து பழகிய பின் மீண்டும் இந்த உணர்வுகளை துருவ நட்சத்திர உணர்வுகளை சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அவருக்குள் இது பாய்ச்சி அவர்களுக்கு இதே உணர்வுகளை ஊட்டி செவிவெளி இந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் இனி பெறுவாய் மகரிஷி நட்சத்தி பெறுவாய் அந்த உயர்ந்த உணர்வுகளை நீ எடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று அறியாத வந்த தீமையிலிருந்து நீ விடுபட முடியும் என்று இதைத்தான் இங்கே ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் ஆக நாம் வெளிப்படுத்தும் இந்த உணர்வுகள் அலைகளாக அந்த வாயு அங்கே சென்று அந்த உணர்ச்சிகள் அங்கே ஊட்டப்பட்டு அவர்கள் கண்ணின் நினைவுக்கு அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வரப்பட போகும்போது அவர்களும் இதே உணர்வுகளை நினைவாற்றலை அங்கே செலுத்த செய்து உயிர் வழி அங்கே அந்த சுவாசிக்கப்பட போகும்போது அவர்கள் உடலில் இது ஜீவன் பெற்று வளரத் தொடங்கும். இன்று மகரிஷிகள் ஞானியில் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் அந்த தீமைகளை நீக்கி பழகினார்களோ உணர்வு வழியாக மாட்டினாலோ அதே உணர்வை குரு எனக்குள் பதிவு செய்த அதே உணர்வை நான் எப்படி பெற்று வளர்த்தேனோ அதே வழியில் தான் உங்களுக்குள்ளும் இதை சொல்லுகின்றேன். இதைத்தான் அஞ்சனை. இந்த உணர்வுகள் நமக்குள் அரு மருந்தாக நமக்குள் தீமை புகாது தீமை உருவாகாது தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளாக இது சுக்ரீவன் அந்த வாலி என்ற நிலையில் நமக்குள் நம்முடைய நல்ல உணர்வுகளை மாற்றி அமைக்காது பலவீனப்படுத்தாது நம் நல்ல குணங்களை காத்திடும் சக்தியாக நாம் இது செயல்படுத்த முடியும். இதைத்தான் ஞானிகள் மகரிஷிகள் நமக்கு தெளிவாக்கினார்கள். ஆக உதவி எப்படி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டியதுதான். ஆனால் அவர்களுடைய தீமையோ துன்பமோ துயரமோ நமக்குள் அணுவாக உருவாகி நம்மை அவர்களை போன்ற எளிநிலையான நிலைகளுக்கு ஆகாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? இதைத்தான் அங்கே ஆலயங்களில் இது காட்டப்பட்டு அது சூட்சமமாக அருவமாக உருவத்தை காட்டினால் அருவத்தில் நமக்குள் நுகர வேண்டியது எது? அங்கே பாலை ஊற்றி அபிஷேகம் செய்கின்றால், சந்தனத்தை ஊற்றி அபிஷேகம் செய்கின்றால், கனிகளை போட்டு அபிஷேகம் செய்கிறார், மலரை போட்டு அபிஷேகம் செய்கின்றால், பன்னீரை ஊற்றி அபிஷேகம் செய்கிறார் என்றால், அந்த உயர்ந்த உணர்வுகளை அந்த மனங்களை நமது உயிரான ஈசனிடம் அந்த உணர்வுகளை நாம் செலுத்தி அந்த சக்திகளை ஜீவன் பெற செய்து நமக்குள் அறியாது வந்த தீமைகளை நஞ்சிகளை இருள் சூழ்ந்த உணர்வுகளை அதை மாற்றி அதை அடக்கி ஒளியின் தன்மையாக மாற்றுவதற்குத்தான் இதை காட்டியுள்ளதாக அங்கே ஆலயங்கள் இதை காட்டப்பட போகும்போது நாம் என்ன நினைக்கின்றோம்? இன்று இது போன்ற நிலைகள் பல உபதேசங்களை நான் கொடுத்தாலும் என்னிடம் வந்து கேட்பவர்கள் எதை கேட்கின்றார்கள்? எங்கள் குடும்பம் சீராக வேண்டும், எங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் தெளிந்து நடக்க வேண்டும், என் தொழில் சீராக வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும் என்று கேட்கின்றார்களா என்றால் இல்லை. என் குடும்பத்தில் என் கஷ்டம் போகவே மாட்டேன் என்கிறது, என் பிள்ளை சொன்னபடியே கேட்க மாட்டேன் என்கிறார், என் கொடுத்தவன் கடன் திரும்ப கொடுக்கவே மாட்டேன் என்று இப்படித்தான் கேட்கின்றார்கள். ஏனென்றால் இது எல்லாம் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள். இன்று உதாரணமாக ஒரு உணவு பழக்கம் கருவாடையோ மீனையோ இந்த நாற்றமான உணவுகளை உட்கொண்டு பழகியவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்தால் அவர்களுக்கு அது ஆகாது. அவர்களுக்கு அந்த கருவாடு மீனும் வைத்து சாப்பிட்டால்தான் அவர்களுக்கு அந்த இந்த நாற்றமான உணர்வை ஏற்றுக்கொண்ட அணுக்கள் உடலில் இருக்கப்பட போகும்போது இதை மற்றது ஏற்றுக்கொள்ள. இதுபோன்று நம் உடலிலே விடாப்படியாக நாம் வந்த வழி நுகர்ந்த உணர்வுகள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதபடி தீமைகளை சேர்த்து தீமைகளை வளர்க்கக்கூடியதை அந்த தீமைகளை சொல்லி தீமைகளை வளர்க்கும் விதமாகத்தான் கேட்டு பழக முடிகிறதை தவிர தீமைகள் அகல வேண்டும். அதைத்தான் அங்கே ஆலயங்களில் காட்டுகின்றன. அங்கே ஒவ்வொரு அபிஷேகம் பண்ண போகும்போது இந்த உயிரில அந்த உயர்ந்த மனங்களை நாம் சுவாசித்தால் அந்த உணர்வுகளை பெற வேண்டும் என்ற இச்சை இருந்தால் அந்த அகஸ்தியன் துருவனாய் துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த அழியா ஒளிசேரிடம் பெற வேண்டும் என்ற இந்த இச்சைப்பட்டால் அந்த உணர்வு நமக்குள் தெரியாகி நம்மையும் அந்த எல்லைக்கு அழைத்து செல்லும். இது போன்ற தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும். இதைத்தான் அங்கு ஆலயங்களை தெளிவாக காட்டுகின்றார்கள். அதன் வழி ஞானிகள் வழியில் நாம் செயல்படுத்தினால்தான் இதையெல்லாம் மாற்ற முடியும். நம் பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுவதில் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
நாம் ஒருவனை பார்க்கப்படும் போது அவன் வேதனை நுகர்ந்து நாம் உணர்வின் தன்மை அவன் வலிமை நமக்குள்ளாகி நாமும் சோகமாகி அவன் பற்று கொண்டிருந்தாலும் நமக்குள் பொருள் இருந்தான் அவனுக்கு உதவி செய்து விடுகின்றோம். ஆனால் துயரத்தை தான் நாம் வாங்கி விடுகின்றோம். அவனையும் காக்க முடியவில்லை, நம்மையும் நாம் காக்க முடியவில்லை. ஆகவே இதை போல நிலைகளிலிருந்து நாம் தற்போது எப்போது உங்களுக்குள் பதிவான இந்த உணர்வின் தன்மை கொண்டும் ஒரு நோயாளியின் தன்மை நாம் கண்டாலும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி துரு நட்சத்திரத்தின் உணர்வை அகஷன் வழி உங்களுக்குள் பதிவானால் இந்த பதிவை நினைவு கொள்ளுங்கள். துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்குங்கள். உங்கள் உடலுக்குள் பரப்புங்கள். நோய்வைப்பட்ட உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளராது தடுத்து நிறுத்துங்கள். நிறுத்திய பெண் அவனுக்கு நலமாக வேண்டும் என்ற உணர்வினை உருவாக்குங்கள். உணர்வின் சொல்லாக அவன் செவிகளில் படும்படி சொல்லும் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவாய், நோயிலிருந்து விடுபடுவாய், உன் எதிர்காலம் சிறந்து வாழ்வாய் என்ற உணர்வினை நீங்கள் உருவாக்கப்படும் போது அவன் செவிகளை பற்றி அவனையும் காக்க முடிகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த துற நட்சத்திரத்தினர் அங்கு சிந்தனைக்குரிய நிலைகளை கொண்டு வர முடிகின்றது. நான் ராமயானத்தில் அதாந்த ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன், சீதா என்ற சுவைக்கொப்ப எண்ணங்கள் வருகின்றது. மகிழ்ந்து வாரும் உணர்வினை நீ பெறப்படும் போது அவன் எப்படி மகிழ்ச்சியாக உருவாக்க வேண்டும் என்பதை காட்டப்படும் போதால் ஒரு மனிதன் வேதனைப்படுகிறார் என்றால் நாம் பண்பு கொண்ட மனிதன் அவனை உற்று பார்த்து உணர்வின் தன்மையை நான் நுகர்ந்து அறியப்படும் போது உயிரிழப்படும் போது அது வாலியாகி விடுகின்றது. நாம் பாலிலே பாதாமியை போட்டாலும் விஷத்தை ஒரு துளி பட்டால் அது வலிமை கொண்டதற்கான பாதாமைக்கு சக்தி இல்லை. உங்களுடைய நல்ல குணங்கள் இருப்பினும் அந்த வேதனைப்பட்ட மனிதன் உணர்வினை நாம் நுகரப்படும் போதும் அதன் வலிமையான பின் நாம் செய்து தெரியாது நம் உடலிலும் பதட்டம் பயம் அழுகை இதை போன்ற பலவீனமான உணர்வுகள் நமக்குள் தோன்றுகின்றது. பின் அவனை காக்க அவன் பரிவு கொண்ட உணர்வால் அவனை காத்தாலும் அவன் உடல் வந்த தீமையை தடுக்கும் சக்தி இழந்து இருக்கின்றோம். அப்படி தீமை செய்யும் சக்திகளை நமக்குள் புகாது தடுக்க வேண்டும் என்றால் இப்போது உங்களுக்குள் பதிவான உணர்வினை நினைவில் கொண்டவன் ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி அந்த அம்மா பல்லம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றி இதன் உயிரின் துறை கொண்டு அந்த துறை நட்சத்திரத்தின் ஏன் என்றால் உயிர் போன்ற உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியது அந்த துறை நட்சத்திரம். ஆனால் இதே உயிரின் தன்மைதான் ஒளியின் உணர்வை வளர்த்தது. அதே உயிரின் உணர்வின் தன்மை உங்க அந்த உயிருடன் ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்குங்கள். உங்கள் உயிரின் வழி உங்கள் உடலுக்குள் செலுத்தும். உங்கள் மூக்கின் வழி மோதி அவன் நோயின் உணர்வு வலிமையாக்கப்படும்போது சிந்தனை வருவதுனா அது உங்கள் உடலுக்குள் அந்த தீவின் புகாதபடி இந்த அருளை உங்களுக்குள் நடு மத்தியில் புருவ மத்தியில் உங்கள் உயிரின் நன்மைகளை எண்ணி இதை தடுத்து நிறுத்தும். பின் அதன் வழி உங்கள் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி உங்கள் உடல் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று இயங்கும். ஒரு நிமிடம் அல்லது ஒரு செகண்ட் இதை எண்ணிவிட்டால் இப்போ அவன் பட்ட வேதனை உள்ளுக்கு போகாதபடி தடுத்து நிறுத்தி விடுகின்றன. ஆகவே உள்ளே சென்று இந்த வலிமை கூட்டும் போது இது அனாதி ஆகி விடுகின்றது. இது சூரியன் கவர்ந்து விடுகின்றது. கவர்ந்து கொண்ட பின் அந்த உடலில் உள்ள அவனுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் அவன் உடல்ல படர வேண்டும். அவன் பிணிகளிலிருந்து விடுபட வேண்டும். அவன் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும். தெளிந்த மனம் பெற வேண்டும். அவன் வாழ்க்கை அவன் நலம் பெறும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று உங்கள் உடலே உங்கள் உயிருடன் இதை உணர்வு உருவாக்குங்கள். இதை சொல்லாக சொல்லப்படும் போது அஞ்சனை இதை அவன் தீமையும் அடக்கி உங்கள் உயர்ந்த உணர்வின் இங்கே வளர்த்து இந்த உணர்வின் சொல்லாக சொல்லப்படும் போது அவன் சதிகளிலே படப்போம் போது அந்த உணர்ச்சிகள் உயிருக்கேற்றி கண் வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து அவன் உயிரிலே மோதி உணர்ச்சிகளும் உடலில் பரவி எங்கே நோய் இருக்கின்றதோ நோய் இருக்கும் பாகம் அது சென்று அதன் உணர்வின் வலிமைகள் இந்த இது வலிமையாகி அதை அடக்குகின்ற தான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயு புத்திரன். ஆகவே நாம் எடுத்துக்கொண்டு உருவாக்கிய உணர்வு அவன் சொல்லப்படும் போது சிவியல்லைப்பட்டு நுகர்ந்து உயிரிலைப்பட்டு இந்த உணர்ச்சிகள் இரத்தத்தின் வழி சென்று எங்கே நோய் உள்ளதோ அங்கே இந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்ற வாயு புத்திரனாக சுக்ரீவன் மந்திரி. ஆகவே துருவ நட்சத்திரத்தின் எப்படி இருளை நீக்கியதோ அதே போல அவன் உடலுக்குள் அந்த சிந்தித்து தீமை நுகராது தடுக்கும் சக்தி. நீங்க பொருள் கொடுக்கறது காட்டும் அந்த துயர் வருவதற்கு முன்னாடி இதை மாறி சொல்லி நீ எதிர்காலம் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறுவாய், நீ மன உறுதி கொள்வாய், உன் வாழ்க்கை நலமா இருக்கும். கஷ்டம் என்று ஒருத்தர் கேட்டா நீங்க காசா கஷ்டம் கேட்டு கொடுத்துருங்க, அவர் கஷ்டமெல்லாம் உங்ககிட்ட வேலை. இது தடுக்க மறுத்தால் நாலு பேருக்கு நல்ல மனுஷன் சொல்லி நான் கொடுத்தனுங்க, அவனுக்கு உதவி செய்தனுங்க, இவனுக்கு உதவி செய்தனுங்க, எல்லாம் செய்தேன், கடைசியில் ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னா நீங்கள் நுகர்ந்த உணர்கொண்டு இந்த உணர்ச்சியில் தான் உங்கள் உயிர் ஆடுகின்றது. ஆனால் இதன் வழி அவனை காக்கின்ற உங்களை காக்க என்ன செய்வீர்கள்? எல்லாருக்கும் உதவி செய்தேன், உங்களை காக்க என்ன செய்வீர்கள்? இதை போன்ற நிலைகளை தான் இப்போது சொல்ல நல்லவர்கள் தான் திரும்புகிறோம். இறக்கம் நீகிக் கொண்டாலும் வேதனைப்பட்ட உணர்வுகள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டமிட்ட நிலைகள் தீர்க்கப்படும் நிலைகள் உண்டு. இப்ப நம்ம கிட்ட வர்றத என்ன சொல்றது, எத்தனை தரம் இவங்க கூட்டு சொன்னாலும் கூட நம்ம கிட்ட வந்து என் பையன் குடும்பத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நோய் என்னை விட்டு போகவே மாட்டேங்கு, கொடுத்தவன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இதைத்தான் கேட்கிறாங்க. அதாவது எனக்கு இந்த நல்ல அருளை கொடுங்க, அவர்களுக்கு நல்ல அருள் பெற வேண்டும், அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சக்தி என்ன வேண்டும்? யாராவது சொல்லி கேட்கிறாங்களான்னு இல்லை, நான் இத்தனை பேர் ஒருத்தர் சொன்னதை கேட்டாலே உங்களுக்கு இத்தனை தயார் வரும். இத்தனை பேரும் வந்து என்னை சொல்லி கஷ்டம் கஷ்டம் சொன்னா என் உயிரில பட்டா என்ன ஆகும்? இந்த உணர்ச்சியில் எங்களை சேர்க்கணும். உங்க நல்லது செய்யறதுக்கு மாறாக காடு மேடெல்லாம் அழைஞ்சி பல நிலைகள் பெற்று வந்தாலும் இப்ப 1000 பேர் வந்து எனக்குள் சொன்னால் உங்க வலு எனக்குள்ள என்ன ஆகும்? நான் பாதுகாக்கும் சக்தி இல்லை என்றால் உங்களுக்கு முன்னாடி நாம் என்ன எங்கோ போய் பல நோய்கள் எடுத்து சில நிலைகள் போய்கொண்டுதான் குரு கொடுத்த அருளால் இதை நீக்கி உங்களுக்குள் நல்லதாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து இங்க விரும்புவது எனக்கு கஷ்டமா இருக்கிற அந்த வார்த்தையை விட்டுத்தள்ளும். என் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் அருசக்தி வர வேண்டும் என்று எண்ணுங்க. அதை கேட்பதற்கு ஆளே இல்லை. அதை திருப்பி சொன்னோம்னா நான் மறந்துட்டேங்கிறேன். காரணம் என்ன? உடல்ல உள்ள அணுக்கு அது சாப்பாடு தேவை. இப்ப அந்த கருவாட்டு குழம்பு நாட்டத்தோட சாப்பிட்டாலும் கருவாட்டு குழம்பு தான் விஷயம் இருக்கும். மீன் குழம்பு வச்சா நாத்தம் மறந்தா நல்லா இருக்கு. ஆக நல்ல குழம்பு வச்சு ரசியா சாப்பிடணும் என்ன ஐயனுக்காக அந்த நாத்தம் இருந்தா தான் சாப்பிடணும். அதே மாதிரிதான் உணர்வின் அணுக்கள் அந்த சுவையை பெற்றால் அந்த உணர்வின் தன்மை தான் உள்ளது. இதை போன்ற நிலைகள் நமக்கு மனிதன் வாழ்க்கையில் வருகின்றது. ஏன்னா குறுகிய காலமே இந்த உடல்ல வாழ்கின்றோம். எத்தனையோ கோடி உடல்களில் பல துயர்களை அணிவித்து மற்றொன்றுக்கு இரையாகி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து இந்த உணர்வுக்கொப்ப நமது உயிர் உடல்களை மாற்றி மாற்றி அமைத்து தீமையிலிருந்து தப்பிடும் உணர்வின் தன்மை பல எத்தனையோ உடல்களை மாற்றி தீமையிலிருந்து தப்பிடும் இந்த மனித உடலை உருவாக்கியதை அந்த உயிரான இயேசுவுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டாமா? அவனை நாம் மறந்து நாம் தவறான நிலைகளை இன்றும் போய்க் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? இதை தான் சூட்சமத்தில் நடப்பது. மனிதன் உணர்ந்து தன்னை அறிந்து செயல்படும் முறையவாறு என்பதனை தெரிவிப்பதற்காக நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை சிலையாக்கி அதன் காவியத்தை படைத்து அந்த காவியத்தை நமக்குள் அதன் உணர்வுபடி பார்க்கப்படும் போது சிலைக்கு பாலாபிஷேகம் செய்கின்றன. நீங்க சிலையில பாலாபிஷேகம் செய்யும்போது பாருங்க, குடும்பத்தில் கஷ்டம் இருந்தா அதெல்லாம் கஷ்டத்தில் அவங்க இந்த பாலை எண்ண மாட்டாங்க. தன் குடும்பத்தில் அந்த கஷ்டத்தில் என்ன, என் பையன் இப்படி செய்துக்கிட்டு இருக்கானே, நான் கொடுத்தேன் கொடுக்கலையே. ஏன்னா அந்த முறை இருந்தது பாலாபிஷேகம் ஊத்தும் போது இவங்க குறைகளெல்லாம் சொல்லி அந்த நல்ல மனதை எடுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஏனென்றால் மனிதன் ஆசை முன்னணியில் வரப்படும் போது அந்த மெய் உணர்வை நாம் பெறும் தகுதி இழந்ததான் இருக்கின்றோம். இந்த ஆசைதான் முன்னணியில் வருகின்றது. ஆசைப்பட வேண்டியதான், ஆசை இல்லாத எதுவும் நடக்காது. ஆகவே எதன் மேல் ஆசைப்பட வேண்டும்? அந்த பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த ஆசைப்பட வேண்டும். பாலிலே எப்படி சுவை இருக்கின்றதோ இந்த கணீர் போன்ற கனி அபிஷேகம் செய்யும் போது கணீர் போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும். அந்த கணீர் போன்ற என் வாழ்க்கை அமைய வேண்டும், அந்த சுவை மிக்க நிலைகள் என் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று எண்ணினால் உங்க உயிரிலே இங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த சந்தனத்தைப் போல அந்த நறுமணத்தை நான் பெற வேண்டும் என்று இதை பெற வேண்டும் என்று இயங்கினால் உங்க உயிரில் அந்த அபிஷேகம் நடக்கின்றது. அந்த அபிஷேகம் நடந்த பின் இந்த உணர்ச்சிகள் உங்க இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. பின் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது உங்களை மனிதனாக உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு இந்த ஆகாரத்தை ஊட்டுகின்றேன். இப்போது இதையெல்லாம் நாம் சூட்சமத்தில் நடப்பதை நாம் எப்படி அறிந்து செயல்படுவது? அந்த அகசியம் உருவ வழிக்கு உணர்வின் ஊட்டி அருவ நிலையில் நீ எப்படி நுகர்வதும் அந்த அருவத்தை உனக்குள் சேர்க்கப்படும்போது அந்த ஞானத்தின் வழி உன்னை எப்படி காக்க வேண்டும் என்றுதான் இந்த சிலைகளை வடித்தமைத்தல்.
இன்று மனிதர்களாக வாழக்கூடிய நாம் அன்புடன் பண்புடன் குடும்பங்களாக வளர்ந்து வாழ்ந்து வந்தாலும் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாக்கள் எந்த நிலை அடைகின்றது, அந்த ஆன்மாக்கள் எங்கே சுழல்கின்றது? நம்முடைய தாய் தந்தையர் முன்னோர்கள் நமக்காக பல சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்து வைத்து நம்மை சீராக்கி பண்படுத்தி வளர்த்து நம்மை இன்று மகிழ்ச்சியாக வாழ செய்தார்கள் என்று அவர்களை எண்ணினாலும், தந்தை இப்படி செய்தார், பாட்டன் பாட்டல் இப்படி செய்தார் என்று இப்படியெல்லாம் நாம் சொல்லி அது பெருமைப்பட்டாலும் அவர்கள் கடைசியில் இப்படி நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள் என்ற நிலையில் அதையும் நாம் சேர்த்து இணைக்கப்பட போகும்போது அந்த பாச உணர்வுடன் எண்ணினாலும் சரி அல்லது பண்பு கொண்டு எண்ணினாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் கடைசியில் எந்த நிலையில் கொண்டு அவர்கள் உடலை விட்டு அந்த ஆன்மா நோய்வாய்ப்பட்ட நிலையில் அது சிரமப்பட்டு அது பிரிந்ததோ பற்றுக்கொண்டு நாம் எண்ணி அந்த சந்ததி வழியில் நாம் எண்ணி ஏங்கப்பட போகும்போது அந்த ஆன்மாக்கள் வழி தெரியாத நிலையில் கொண்டு மீண்டும் நமது ஈர்ப்பிற்குள் தான் வருகின்றது. இது நண்பர்களாக நாம் பழகினாலும் இது போன்றுதான், அல்லது புறநிலையில் மற்ற எந்த நிலையில் கொண்டு எண்ணினாலும் இதுபோன்று உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் உடலுக்குள் வந்து அது கடைசி நேரத்தில் பட்ட வேதனை நோய் பல துன்பங்கள் இதைத்தான் இங்கே ஊட்ட முடிகின்றது. இப்படித்தான் சுழற்சி முறையாக மனிதனுக்குள் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் எங்குமே அது அதாவது உயர்ந்த நிலை பெறாதபடி மீண்டும் இந்த மனிதர்களுக்குள்ளே சுழலக்கூடிய நன்மை நிலைகளாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கு. இதைத்தான் குருநாதர் எனக்கு இதையெல்லாம் சுட்டி காண்பித்து இந்த நிலையை எப்படி மாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அது உணர்த்திய அந்த அருள் வழிபடிதான் இந்த பௌர்ணமி தியானம் என்றும் அதிகாலை துருவ தியானம் என்றும் இதை போன்ற நிலைகளை அமைத்துக் கொடுத்து அந்த விண்ணின் ஆற்றல்களை அந்த பௌர்ணமி அன்று உங்களுடைய நினைவில் அங்கே விண்ணிலை அது சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க செய்து இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை கவர்ந்து உடலை விட்டு பெரிந்த ஆன்மாக்களுடைய அந்த உயிரில் அந்த முகப்புகள் இந்த சப்தரிஷி மண்டல உணர்வை இணைத்து அழியா ஒளிசீரில் அவர் பெற வேண்டும் என்று உந்தி அங்கே விண்ணில் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று செலுத்தப்பட போகும்போது அந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அனைத்தும் அங்கே சப்தரிஷி மண்டல ஏற்போட்டத்தில் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைக்கப்படுகின்றது. அந்த உயிரிலே அந்த ஒளியான உணர்வுகள் அது அவனுடைய ஈர்ப்பிற்கு அதை உணவாக எடுத்து அது வளரும் சந்தர்ப்பம் அங்கே வரப்பட போகும்போது அவர் சப்த ரிஷிகள் ஆகின்றார்கள். ஆக அவர்கள் அங்கே முன் சென்றால் அந்த உணர்வை நாம் அங்கிருந்து எளிதில் பெற்று இந்த மண்ணுலக வாழ்க்கையில் நாம் இன்று ஏற்படக்கூடிய ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான விஷயத்திலிருந்தோ மற்ற இது போன்ற கொடுமையிலிருந்து நாம் விடுபட முடியும். ஏனென்றால் இது இந்த முறைப்படி செய்தால்தான் மீண்டும் இங்கே உடல் பெறும் நிலைகள் மாற்றியமைக்கப்படுகின்றது. இல்லை என்றால் நாம் குடும்ப பற்று என்றும் என்னை அன்புடன் பண்புடன் அவர்கள் வளர்த்தார்கள் என்றும் இதுபோன்று நாம் முன்னோர்களை எண்ணினால் அவர்களையும் நாம் அந்த ஆன்மாக்களையும் உயர்ந்த நிலை பெற செய்வதில்லை. அதே சமயத்தில் அவர்கள் மேல் நாம் பற்று கொண்டு எண்ணி ஏங்கினேன் என்று நாம் சொன்னாலும் அந்த ஆன்மாக்கள் நமக்குள் வந்து நமக்கும் இதே நோய்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றி கடைசியில் இந்த ரெண்டு ஆன்மா உடலை விட்டு பிரிந்தால் அவர்களும் மனிதன் அல்லாத நிலைகளைத்தான் அந்த ஈர்ப்பிற்குள் தான் அவர் செல்ல முடிகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் எப்படி நமது ஆன்மாவில் அதாவது நம்முடைய உடலுக்குள் வந்தார்களோ இதுபோன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேர பிள்ளைகளோ இதுபோன்று பற்றுடன் பாசத்துடன் எண்ணியிருந்தால் நமது ஆன்மா அங்கேதான் செல்ல நேரும். அப்படி இப்படி கொடி வழியாக மனிதன் எங்கே செல்ல வேண்டும், மனிதனுடைய ஆன்மா எங்கே அந்த அழியாத நிலையில் கொண்டு வாழ வேண்டும், மனிதனாக அதாவது பல கோடி சரீரம் உருவாக்கிய அந்த உயிரை அது அந்த ஒளியின் அறிவாக அது விண்ணிலை தோன்றினாலும் புவிக்குள் வந்து இந்த பேராற்றலை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பெற்று மனித உடல் பெற்ற நிலையில் மீண்டும் அந்த உயிரை போன்றே ஒளியான அழியாத நிலையில் வளர்த்து அங்கே வின் செல்வதே உருவாக்கப்பட்ட அந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புகளிலே நாம் முழுமை அடையக்கூடிய நிலை. ஆனால் அந்த நிலையைத்தான் இங்கே சாஸ்திரங்கள் அது காட்டப்பட்டு ஆறாவது அறிவு என்று நம் மனித உடலில் நஞ்சை வெல்லக்கூடிய அறிவின் சுடராக அந்த ஒளியான அந்த உணர்வாக நமது மனம் நம் உடலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் தீமையிலிருந்து விடுபட செய்யக்கூடிய அந்த ஞானமாக நமக்குள் இயங்கினால் அதை சீராக பயன்படுத்தி இதுபோன்ற மீண்டும் அந்த உடல் பெறும் நிலைகளை மாற்றி அமைத்தவன் முதல் மனிதன் அகசியன். அவன் துருவனாய் துருவ மகசிய துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நம் ஆறாவது அறிவின் துணை கொண்டு அதை நமக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இதுபோன்று முன்னோர்கள் முதல் ஆன்மாக்களை அங்கே செலுத்தி அந்த துணை கொண்டு இந்த சக்தி வாய்ந்த உடல்களை வளர்த்துக் கொண்டால் இதுபோன்ற சுழற்சி நிலையிலிருந்து விடுபட்டு இன்று மனிதனாக வாழக்கூடிய நாம் அனைவருமே அந்த அகஸ்தியன் சென்ற பாதையில் அவனை பின்பற்றி சென்ற 33 கோடி தேவர்கள் என்ற ஞானிகள் சென்ற பாதையில் நாமும் செல்ல முடியும். இதை போன்ற தீமையிலிருந்தும் இன்று நாம் வாழக்கூடிய இந்த சுழற்சி முறையிலிருந்து மாறி நாம் அனைவருமே அந்த அழியாத நிலைகள் பெற முடியும். அப்படிப்பட்ட நிலையில் பெறுவதற்குத்தான் இந்த பௌர்ணமி தியானம் துருவ தியானம் என்று இது அமைத்துக் கொடுத்து முன்னோர்கள் மூதாதையர்கள் உயிரான்மாக்களை நாம் வின் செலுத்த வேண்டும். அவ்வாறு வின் செலுத்தினால்தான் இந்த புவியிருப்பின் பிடிப்பிலிருந்து நாம் விடுபட்டு என்றுமே அழியாத நிலைகள் நாம் வாழ முடியும். இல்லை என்றால் இந்த முதல் பகுதி நாம் நன்றாக வாழ்ந்தோம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்று சொன்னாலும் நம்முடைய முன்னோர்கள் எந்த நிலை பெற்றாலும் மீண்டும் அதே நிலைக்குத்தான் நாம் சென்று மீண்டும் மீண்டும் இந்த உடல் பெறும் நிலைகளாக தேய்வரையாகக்கூடிய நிலையில் அது ஏற்பட்டு விடுகின்றது. அவ்வாறு நடக்காமல் அதுபோன்ற நிலையில் சிக்காது நாம் அந்த ஞானியில் சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு குரு இதை தெளிவாக்குகின்றார்கள்.
இயற்கை நிலைகளை உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போது உங்கள் மூதாதையுடன் இணைந்து வாழ்ந்தவர்கள் நீங்கள். அவருடைய உணர்வின் தன்மை தான் உங்கள் உடலிலே உண்டு. இந்த உணர்வின் நினைவு கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை. இருப்பினும் இன்று உங்கள் மூதாதைகள் உங்களை பேணி காத்து வளர்த்தாலும் அவர் மேல் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்தினால் அவர் உங்கள் மேல் அன்பு செலுத்தினார். இந்த உடலை விட்டு செல்லும் போது அந்த ஆன்மா அன்பு செலுத்தி உடலுக்குள் வந்து விடுகின்ற கடைசியில் அவர் எந்த நோய் வைப்பட்டாரோ அதன் உணர்வு அன்பு செலுத்தின உடலுக்குள் வரும். அவர் பட்ட துயரமும் இங்கே இயக்க தொடங்கி விடுகின்றன. இதை போன்று இந்த இயற்கை நீதிகள் உண்டு. ஆகவே இதை போல நாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நண்பர்களாக பழகினாலும் பிறருடைய துயர்படும்படியை கேட்டு ஏங்கி பெற்றாலும் அவர் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி வேண்டும். நாம் எவருடன் அதிகமாக பழகி அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பெறுகின்றதோ அவர் உணர்வு நமக்குள் அதிகமாக இருந்தால் அந்த உடலை வளைத்த சீக்கின் உணர்வு கொண்டு அந்த ஆன்மா அல்லது எதன் வழியில் மடிகின்றதோ அதன் உணர்வு கொண்டு அந்த ஆன்மா உயிர் ஆன்மா நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது. நம்ம இரத்தத்தில் அது கலக்கப்படுகின்றது. நம் உணர்ச்சிகளை மாற்றுகின்றது. நம் செயலை செயல்படுத்த முடியாத நிலை தன் ஆவி தொடர் கொண்டிருக்கு என்று சொல்றோமே. மனிதன் இறந்து இந்த உணர்வு ஆசையுடன் சென்றால் இதை போல ஈர்ப்புக்குள் சிக்கப்பட்டு அந்த மனிதனை வாழ முடியாத நிலையை தான் செயல்படுத்த முடிகின்றது. ஒரு உயிரினை கேட்கொன்றால் அந்த உயிரணு நம் உடலே வந்து மனிதனா பிறக்கும் தகுதி பெறுகின்றது. ஒரு மனிதனுடன் பாசமாக அவன் இறந்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்தால் அதே வேதனை உணர் நமக்குள் கொள்ளும் தன்மையால் வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து இன்று விலகம் விஞ்ஞான அறிவான் குறிய நிலை கொண்டு இந்த உடலுக்குரிய காலமே வாழுகின்றோம். இந்த வாழும் காலங்களில் நாம் எதை சேர்க்க வேண்டும் என்பதனை நல்ல தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நாம் இப்போது இருக்கும் இந்த துருவ தியானம் அல்லது இன்று பௌர்ணமி தியானம், பௌர்ணமி என்றுதான் அது அருகிலே வருகின்றது. ஆக துருவ நட்சத்திரம் அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் வருகின்றது சப்தரிஷி மண்டலம். ஆகவே அதனுடைய அலைத்தொடர் வரிசை இருக்கப்படும் போதும் எப்படி இன்று நிலா பூர்ண நிலாவாகின்றதோ இதை போல நமது உயிரும் இந்த உணர்வு ஒளியாக வரும் இந்த நேரத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருக்கி வலுவாக்கி நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் வலிமை கொண்டு அந்த ஆன்மாக்களை வீண் செலுத்தினால் இந்த உடல் பெற்ற உணர்வு அங்கே கரைகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழும்போது அது சமைத்துக் கொடுக்கும் உணவின் தன்மையை ஒளியாக உணவின் தன்மை வளர்த்து அது வாழத் தொடங்குகின்றது. ஆகவே அவர்கள் வாழ்ந்தால் அவர் உணர்வு நமக்குள் இருப்பின் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வு நாம் எளிதில் பெற முடிகின்றது. நமது வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றுகின்றது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனிதன் வாழ்க்கையில் எப்போது வெறுப்பு வேதனை சலிப்பு எப்படி வாழ்வதென்று பிறகின் தன்மை அடையும் இந்த விஷ உணர்வுகளிலிருந்து மீள ஒவ்வொரு நொடியிலும் அதன் உணர்வின் தன்மை நீங்கள் கவர்ந்து கொண்டால் இதன் உணர்வு வளர்ச்சி அடைந்து நமக்குள் தெளிவாக்க உதவும். ஆனால் அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியது? நம்முடைய மூதாதைகள் அவர் உடலை விட்டு பிரிந்து சென்ற நான்மாக்களை நாம் சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்து அதிலிருந்து வரும் பேரர்களை நாம் எளிதில் பருகி நம் உடலுக்குள் சேர்த்து நாம் தீமையிலிருந்து விடுபட்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் நமது சொந்தம் பந்தமும் அவர்கள் நமக்குள் சொந்தத்தை நமது அமோதாதைகள் தேடி வைத்து செல்வோம். எவ்வளவு தேடி செல்வத்தை கொடுத்தால் என்னை காப்பாற்றினார், என்னை நல்வழிப்படுத்தினார், எனக்கு எவ்வளவு செல்வத்தையும் கொடுத்தார், மகிழ்ந்து வாழச் செய்தார் என்ற உணர்வனை இயங்கி நீங்கள் வளர்த்து கொண்டால் அந்த ஆன்மா உங்கள் உடலுக்குள் வந்து அதே உணர்வின் பாசத்தை எடுத்து இங்கே அவர்பட்ட கடைசி நோயின் தன்மைதான் இங்கே வளர்க்கும். அவரையும் காக்க முடிவதில்லை. உங்களை செய்த நன்மைக்காக வேண்டி மீண்டும் உங்கள் உடலுக்குள் சேர்த்து அவர் நாம் எண்ணி வேதனையுடன் கலக்கப்படும் போது ஒரு விஷயத்தில் நாம் எப்படி பாதாமியை கலந்தால் அது மடிந்து அதனுடைய பாதாமியின் நிலையும் விஷமாக மாறிவிடுகின்றதோ இதை போல உங்களுக்கு சேவைகள் செய்து உங்களை உயர வைத்த உங்க மூதாதையுடைய உயிரான்மாக்களை நீங்கள் இது மாதிரி உதவி செய்தார் எல்லாம் செய்தார் என்று துயர் கொண்டு வேதனை கொண்டு உணர்வின் தன்மை நீங்கள் வளர்த்து விட்டார். அந்த ஆன்மா உங்களுக்குள் தான் வருகின்றது. அந்த வேதனை கலந்து உணர்வு கொண்டு அந்த ஆன்மாவை அவரை நினைத்து 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 நீங்கள் வேதனை உணர்வுகளைத்தான் வளர்க்க முடியும். ஆகவே அவர் உங்க உடலிருந்து துரிதமாக அவர் உடலில் விளைந்த நோயும் அதே சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கொண்ட உணர்வுகளும் உங்கள் உடலே விளைகின்றது. பின் அவர் உங்களுக்குள் இருந்து இந்த உணர்வும் வளர்ந்து கொண்ட பின் அந்த ஆன்மா வெளியே செல்கின்றது, உங்க ஆன்மாவும் வெளியே செல்கின்றது. உங்களால் பாசத்துடன் யார் பெற்றார்களோ அவர் வீப்புக்குள் செல்கின்றது. இவர் விஷத்தின் தன்மை பெற்ற பின் இந்த விஷம் எந்த அளவோ நீங்கள் வேதனைப்பட்ட விஷம் இருக்கின்றது இதையெல்லாம் அவரை நினைச்சு 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 இத்தனை வேதனைகள் எல்லாம் என்னை காப்பாற்றினார் என்று எண்ணையோ அத்தனை துயர் கொண்ட உணவின் தன்மை கொண்டு இந்த ஆன்மா வெளியே சென்றதும் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கி விடுகின்றது. ஆக உங்களுக்கு இதில் நல்ல சற்று சிந்தனை செய்து நீங்கள் மூதாதைகளை எவ்வழியில் அவர்கள் பிறவியில்லாமலே அடைய செய்ய வேண்டும் என்றுதான் உங்களுக்குள் தெளிவாக்குகின்றேன். ஏனென்றால் இந்த உலகம் எங்கோ மடியும் தன்மை வருகின்றது. நம் உடலிலும் இன்று மனிதன் உணர்வுகளில் விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட விஷத்தன்மைகள் நாம் நுகர்ந்தனால் நம் உடலுக்குள்ளும் இப்படி பூகம்பங்கள் வருகின்றது. செய்வதறியாது தவறுகள் செய்கின்றோம், செய்வதறியாது மடிகின்றோம். அதாவது மனிதனின் வாழ்க்கையில் இத்தகைய பூகம்பங்கள் வந்தால் நாம் தற்கொலை செய்யும் நிலையும் தற்கொலை எவ்வளவு செய்வதென்று கூட தெரியாதவரை கயிறை போட்டு செத்தால் சீக்கிரம் போய்விடும் என்றும் ரயிலில் விழுந்து செத்தால் நம் நல்லாகி விடும் என்றும், பஸ்ஸில் ஓடும்போது விழுந்து செத்தால் நல்ல எப்படி இந்த உடலை விட்டு சென்று விடும் என்றும், பூகம் ஆகும்போது எப்படி கொலை செய்கின்றதோ இதே போல உங்கள் உணர்வுகள் இதன் வழிகொண்டு இந்த அதிர்வின் தன்மை பூகம் ஆகும்போது உங்கள் அறியாதபடி இந்த சதைவுண்டு இன்று இந்த பூமியை சதைவுண்டால் எப்படி மீண்டும் இதாகின்றதோ மற்ற நிலைகளுக்கு உருவாகின்றதோ இதே போல உங்கள் உடல்கள் மனிதனிலிருந்து சதைவாகிவிட்டால் இதே போல பூமிக்குள்ளும் பூகம்பம் விஷத்தன்மைகள் இந்த பூமி ஒரு உள்ளுக்கே போகும் தன்மை வருகின்றது. நாம் பூமியில் பெற்ற உணர்வுகள் தான் பிரபஞ்சத்திலிருந்து நமது பூமி கவர்ந்து கொண்ட நிலை கொண்டு மனிதன் உருவாகி பிரபஞ்சத்தை அறியும் சக்தி பெற்ற முதல் மனிதன் அகைசனான இருளை நீக்கி உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இந்த நிலையாக வாழ்கின்றான். எத்தகைய விஷத்தின் தன்மையை அது மாற்றி அமைக்கின்றான். நாகன் எப்படி தான் விஷத்தை பாய்ச்சி மற்றொன்றை உணவாக உட்கொண்டாலும் அகலை சேர்த்த விஷத்தின் தன்மை தனக்குள் சேர்த்து சேர்த்து அது நாகரத்தனமாக வழிகின்றது. இதை போலதான் மனிதன் அகசியன் பல விஷ உணர்வுகளை மாற்றி அமைத்து அதன் உணர்வு அவன் வாழ்க்கையில பெற்ற பின் அகண்ட அண்டத்தில் இருக்கும் விஷத்தின் தன்மை அவன் கவர்ந்தாலும் உயிரைப் போலவே உணர்வின் தன்மை ஒளியாக்கி கல்கி என்ற உயிர் முதலில் சிறிதாக இருந்தது. உணர்வின் தன்மை பல உடல்கள் ஆகும்போது அறிவாக வந்தது. அறிவின் தன்மை ஆன பின் மனிதனான பின் காத்தியே என்ற ஒளியின் அறிவு வந்தது. அறிவின் தன்மை உரையை செய்யும் போதுதான் கல்கி என்ற நிலை வரும். ஆகவே அந்த உணர்வின் தன்மை உன்னை உணர்ந்தவன் அந்த அகசியம். ஆகவே அவன் வழியில் நாம் பெற்று இந்த உடலுக்கு பின் கார்த்திகேய என்ற நிலை கொண்டு தீமைகளை நீக்கி ஆக சேனாதிபதி நம் உடலுக்குள் சேனாதிபதி என்ற இந்த ஆறாவது அறிவு தான் வருகின்றது.
ஞானகுரு அவர்கள், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிரணுவினுடைய தோற்றம் வியாழன்கோளில் இருந்து உருவான பின் அதனுடைய வளர்ச்சியில் பூமிக்குள் சிக்கப்பட்டு பல கோடி உணர்வுகளை கவர்ந்து மனிதனாக வளர்ச்சி பெறும் தகுதி பெற்ற அந்த நிலையில் தீமைகளை வென்று உணர்வை ஒளியாக மாற்றும் அந்த சக்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய உலக சூழ்நிலையில் எங்கெங்கோ எத்தனையோ பல கொடுமைகளும் தீமைகளும் பூமிக்குள் எப்படி ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் அந்த இடங்களிலே எத்தனையோ கீழிருப்பது மேலையும் மேலிருப்பது கீழையும் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுவது போன்றுதான் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் பூகம்பம் நடப்பது போன்றுதான் எத்தனைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. பத்திரிகை வாயிலாக டிவி மூலமாக நாம் எத்தனை உணர்வுகளை இன்று கேள்விப்பட நேருகின்றது. அத்தனை உணர்வுகளும் நமக்குள் அது சந்தர்ப்பவசத்தால் நாம் சுவாசிக்கப்பட போகும்போது அதற்கு தகுந்த மாதிரி நடுக்கங்களும் உணர்வின் மாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்களுடைய மாற்றங்களும் எப்படி ஏற்பட்டு கொண்டேதான் உள்ளது. இன்று இருப்பது நாளை இல்லை, இந்த பூமியும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது, மனிதனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் இந்த நிலையில் மாறாத நிலை கொண்ட ஞானிகள் மகரிஷிகள் அவர்கள் இந்த உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்ற அந்த எல்லையை இந்த வாழ்க்கையிலேயே நாம் அதை அடையக்கூடிய சந்தர்ப்பமாக அந்த மாற்றி அமைக்கக்கூடிய திறனாகத்தான் அகத்தியன் துருவ நை துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருள் பேரொழியை அது பெறக்கூடிய வாய்ப்பாக அந்த அதிகாலை துருவ தியானத்தை அமைத்துள்ளோம். அந்த சக்தியை நீங்கள் பெற்றால் இதுபோன்று இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் என்று நிகழக்கூடிய இதிலிருந்து தப்பி நாம் அந்த எல்லையை அடைய முடியும். அது அந்த சக்திகளை நாம் ஈர்க்க தவறினால் இந்த வாழ்க்கையில் நாம் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்பட இந்த உடலை உருவாக்கிய நல்ல அணுக்கள் அது சிதைய தொடங்கி அதனால் பல கடுமையான நோய்களும் உருவாகி நாம் குறுகிய காலம் வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அருள் உணர்வுகளை நாம் வளர்க்க தவறும் பொழுது அந்த தீமையின் உணர்வுகளாகவே அது பூகம்பங்கள் போன்று ஒன்று போக ஒன்று வரக்கூடிய நிலையாக நம்மை அந்த மாற்றத்திலேயே சிக்கி இதிலிருந்து மீள முடியாத நிலையாக ஆகிவிடும். ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன். அந்த பதிவு செய்ததை நினைவு கொண்டு வந்து அந்த சக்திகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த எல்லையை நாம் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமாக அவன் வாழும் அந்த எல்லையை அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை அடைவதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த துருவ தியானத்தில் அந்த சக்தியை பெருக்கி நாம் அந்த எல்லை அடைய வேண்டும் என்பதை குரு இதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்.
உலகம் முழுதுக்குமே இன்று பூமிக்குள் பூகம்பம் எப்படி வெளிப்படுகின்றதோ, இதே மனிதன் நுகர்ந்த உணர்வுக்குள் பூகம்பமே வருகின்றது. காரணம், இன்று எடுத்துக்கொண்டால் கேன்சர் என்ற முழு பகுதி வருகின்றது. எப்படி பூகம்பம் என்று வரப்போம்போது பல பகுதியில் சரசராய் என்று இருக்கின்றதோ, இதே போல நல்லடக்கங்கள் வருவது போல ஒவ்வொரு மனிதன் உடலையும் இன்று ஆஸ்மா போன்ற தொல்லைகள் அதிகரிக்கின்றது. இதே போல மனித உடலில் புறத்தால் எடுக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகளும், மனிதனால் உருவாக்கப்பட்டு விஷத்தின் தன்மை பரப்பிய நிலைகளும், நமது பூமிக்குள் போனாலும் அது கொதிகலனாகி பூமியின் மற்ற உருகை விஷத்தின் தன்மை கொண்டு இந்த பூமியை உருகும் தன்மை வருகின்றது. உருகி தன்மை வந்தாலும் இது விஷத்தின் தன்மை கற்கப்பட்டு இந்த பூமியில் மற்றது உறைந்துவிட்டாலும், மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷத்தன்மைகள் இந்த காற்று மண்டலத்தில் பரவி கொண்டுதான் உள்ளது. இப்படி பரவி கொண்டிருக்கும் இந்த உணர்வுகள் நாம் மனிதனுக்குள் நுகரப்படும் போது, பத்திரிகை வாயிலாக, டிவியின் வாயிலாக, விஞ்ஞான அறிவில் எங்கோ இருக்கும் நிலைகளை படமாக்கி பதிவாக்கி அலைகளாக மாற்றி நாம் வீட்டில் அமர்ந்து பார்க்கும்படி செய்கின்றன. ஆனால் பார்க்கப்படும் போது அங்கு நடக்கும் சம்பவங்களை நாம் ஒளி அலைகளின் வெளிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவன் ஒளி அலைகளை ஒளி அலைகளை வெளிப்படுத்தும் போது சூரியனால் கவரப்பட்டுதான் அலைகளாக மாறுகின்றது. அதன் வழி அதன் இனத்தின் யந்திரங்களை வைத்து கவர்ந்து கொண்டோம். இதே போல சம்பவங்களில் எங்கே தீமையின் மின்னர்கள் விளைந்தாலும் படமாக்கி பதிவாக்கி அலைகளாக அனுப்பும் போது, அதை நாம் இங்கே படித்தோ பார்த்து நுகரும் போதோ, இந்த உணர்வு நமக்குள் பதிவாக்கி அதன் உணர்வு அலவரிசை இந்த காற்றில் இருப்பதை நாம் நுகர்ந்து அதனுடைய தீமைகளை விளைவிக்கும் தீமை செயல்களை செயல்படுத்தும் உணர்வு நமக்குள் வருகின்றோம். பூமிக்குள் எப்படி மேல்பரப்பில் விஷத்தன்மை பரவி பூமியின் ஈர்ப்பு நடுமையம் அடைந்த பின் அது கடும் விஷமாகி கொதிகலனாகி நல்ல நடுக்கங்களை சென்று இது அழித்து விடுகின்றதோ, இதே போல நமது மனிதன் உடலுக்குள்ளும் இதே போன்றும் பூகம்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு நொடியிலும் அதன் உடனின் மலர்ச்சி வேதனை என்ற நிலையும் தண்ணி மட்டும் வேதனைப்படுத்த உணர்வுகளை நுகர நுகர நம் உடலுக்குள் இத்தகைய நிலைகள் விளைந்து மனிதன் உறுப்புகளை சிதை செய்து நமக்குள் பெரும் பூகம்பமாக இன்று ஒவ்வொரு மனிதன் உடலையும் எந்த நிமிடம் எதன் நிலை வரும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் நமது வாழ்க்கையும் அமைந்துள்ளது. இதை போன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு எல்லாம் நாம் கலியுகத்தில் சிக்கியுள்ளோம் என்பதை மறந்துடலாகாது. இந்த பூமியும் மாறும், மனித உணர்வும் மாறும். இன்று இருப்பதை நாளை இல்லைங்கிற போது இன்று இருப்பது நாளை எதுவாக ஆக வேண்டும் என்பதான் உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகின்றேன். இந்த சிந்தித்து செயல்படும் தன்மைகள் உங்களுக்குள் வர வேண்டும். இருளை நீக்கிடும் அருள் பெற வேண்டும் என்று வியாழன் கோளில் ஈர்க்கப்பட்ட இந்த உயிரனோ வேறு எதிலையும் பட்டாலும் உடலை தான் கவர்ந்து வளர்க்கும். ஆனால் உயிர் அழிவதில்லை. ஏனென்றால் இந்த மின்னல் மற்றொன்றுக்கு அழிக்கும் தன்மை பெற்றது, மற்றொரு உணர்வுடன் ஊடுருவி அதை இயக்கக்கூடிய சக்தி பெற்றது. இதை போலதான் இந்த உயிரணு நட்சத்திரங்கள் உணர்வு வலுப்பெற்றதனால் அதன் உயிரும் துடிப்பு அலைகளால் தீமைகளை அகற்றும் தன்மை பெற்றது. துடிப்பின் ஈர்க்கும் சக்தியால் தனக்கு உயிரணு போல உணர்வின் தன்மை உடலை பெருக்கும் சக்தி பெற்றது நமது உயிர். இப்படி கவர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப எத்தனையோ கோடி உடல்களை கடந்து என்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. மனிதனான உருவாக்கியப்பன் நமது உடலும் எத்தனையோ கோடி உடல்களிலே தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து புழுவிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து 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 இன்று மனிதனாகி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மதமாக மாற்றிவிட்டு நஞ்சென்று தெரிந்து அதை மாற்றி அமைத்து உயிரிப்புற உணர்வின் தன்மை அறிவின் ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றது ஆறாவது அறிவு கார்த்திகேயம். ஆக இதை அந்த கார்த்திகேயன் நிலையை இருளை நீக்கி உணர்வின் தன்மையை நாம் ஒளியாக மாற்றிடும் அந்த அரு உணர்வு பெற்றதுதான் நமது ஆறாவது அறிவு. இதை நாம் சீராக பயன்படுத்தல் வேண்டும் என்பதனை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்கின்றேன்.
விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு எந்திரத்தில் பல கெமிக்கல்களை அதில் முலாம் போன்று பூசுகின்றார்கள். அதிலே எலக்ட்ரிக் என்று அந்த காந்த புல நெறிவை அதற்குள் இணைத்து அதை தட்டியவுடன் அது மோதலாகி இன்று ஒரு மத்தாப்பை நாம் ஒரு உராய்ந்தால் அதில் எப்படி பல பொறிகள் அதனுடைய நிறங்கள் வருகின்றது. இது போன்று அந்த தட்டிய உணர்வுகள் மோதல் உணர்வு கோப்ப அது பல உருவங்களை காட்டுகின்றது, பல ஒளிகளை எழுப்புகின்றது, பல செயல்களை அது செயல்படுத்துகின்றது. இன்று கம்ப்யூட்டர் என்று செயல்படுத்துகின்றார்கள். அதே சமயத்தில் இது இதனுடைய அறிவாற்றனுடைய திறனை பல வகையிலும் இது செருகேற்றப்பட போகும்போது எங்கிருந்தும் மண்ணுக்குள்ளும் சரி வானத்திலும் சரி இந்த காட்டிலும் சரி பல நிலைகளை இது கலந்து அதில் உள்ள உண்மைகளை இது இந்த கம்ப்யூட்டர் மூலமாக விஞ்ஞானிகள் எளிதாக அறிந்து உணர்கின்றார்கள். அதை நாமும் பார்க்கின்றோம், அதை பயன்படுத்தவும் செய்கின்றோம். அதே போன்றுதான் நான் ஒன்றுமே அறியாதவன், படிக்காதவன், கல்வி அறிவில்லாதவன், குருநாதர் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எப்படி விஞ்ஞானிகள் அது அதற்குள் பதிவான நிலைகள் கொண்டு காற்றில் இருப்பதை கவர்ந்து அது பல நிலைகளை ஒளி ஒளி என்ற நிலைகளை அறிவின் உணர்வாக அது காட்டுவது போன்றுதான் மெய் ஒளியை எனக்குள் பதிவு செய்து இன்று நான் எழுதி வைத்து புத்தகங்களிலே படித்து அதற்கு பின் தெரிந்து தெளிந்து செய்வதை காட்டிலும் நேரடியாக இந்த உணர்வை பதிவான நிலைகள் கொண்டு அவர் காட்டிய வழியில் நான் நினைவை செலுத்தப்பட போகும்போது இந்த காட்டிலிருந்து என்ன வருகிறது, என்ன இயக்கமாகிறது என்று இந்த பூமி மட்டுமல்ல பிரபஞ்சத்திலும் அகண்ட அண்டத்திலும் அறியக்கூடிய வாய்ப்பாக அந்த உணர்வுகள் வளர்க்கக்கூடிய திறனாக குருநாதர் எனக்கு கொடுத்த அந்த நிலைகளை தான் உங்களுக்குள்ளும் இது பதிவாக செய்கின்றேன். இந்த பதிவினை நீங்கள் அந்த ஞானிகள் மகரிஷிகள் பெற்ற அந்த அரும்பெரும் சக்திகளை இந்த பதிவை நீங்கள் உங்களுக்குள் ஆழமாக எடுத்துக்கொண்டு இதை நினைவு கொண்டு அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷியாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பெரும்பகுதி அதை வளர்த்துக் கொண்டால் அவன் வாழக்கூடிய எல்லையில் அந்த ஈர்ப்பு ஓட்டத்திற்கு நாம் செல்ல ஏதுவாக இருக்கும். அவர்கள் பெற்ற அவர்கள் கவர்ந்த அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாமும் நுகரப்பட போகும்போது இன்று இந்த பூமியில் நடக்கக்கூடிய நடைபெற இருக்கக்கூடிய மாற்றத்திலிருந்து தப்ப முடியும். ஏனென்றால் நமது பிரபஞ்சத்தில் உள்ள 27 நட்சத்திரங்களும் 27 சூரிய குடும்பமாக தனி சூரிய குடும்பங்களாக அது மாறும் பருவம் பெற்றுவிட்டது. ஆக அப்படி மாறும் பருவம் பெற்றால் இதில் இந்த பிரபஞ்சத்திற்கு வேண்டிய உணவு கிடைக்காதால் இந்த சூரிய குடும்பம் மங்கக்கூடிய நிலையும் வரும், இந்த பூமியும் கூடிய சீக்கிரம் அது கரையக்கூடிய நிலைகள் தான் வரும். ஏனென்றால் இதெல்லாம் இயற்கையினுடைய நிதியில் நாம் ஒரு குடும்பத்திலே தாய் தந்தை வாழ்கின்றோம், பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், அவர்களுக்கும் திருமணமே, அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறந்தால் இப்படி ஒரு எல்லை வரப்பட போகும்போது அங்கே முதலில் தோன்றியவர்கள் அவர் உடல்கள் அந்த உயிர் பிரிந்த நிலையில் அந்த உடல்கள் கரைக்கப்படுகின்றது. அந்த உடலில் விளைந்த உணர்வுகள் அது கரைந்தாலும் அந்த உணர்வுகள் மீண்டும் இது கொடி வழியாக பிள்ளைகளோ சந்ததியினரோ அவர்கள் சுவாசிக்கப்பட போகும்போது அந்த உணர்வுகள் மீண்டும் அதற்குள் இணைந்து அதன் வழி பரம்பரை நோயோ இது எத்தனை நிலைகளாக இது மாற்றமாகின்றது. இதை போன்றதான் இந்த பிரபஞ்சத்திலும் உருவான இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களும் பூமிகளும் அது வளர்ச்சி இந்த சூரிய குடும்பம் செயல் இழக்கப்பட போகும்போது இந்த மனிதனுடைய உயிர் அந்த உடலை விட்டு சென்றால் எப்படி அந்த உடல்கள் செயல் இழக்கின்றது. இது போன்று இந்த பிரபஞ்சத்தில் உருவான இது போன்ற நிலைகளும் செயலிழக்கக்கூடிய பருவங்கள் உண்டு. இப்படித்தான் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இது போன்ற நிலைகள் உண்டு. ஆனாலும் இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உயிரணுக்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த உயிரை போன்ற அந்த ஒளியான நிலைகள் அழியாத நிலைகள் உருவாக்கி கொண்டவர்கள் எந்த எல்லையை எந்த ஆற்றலை அவர்கள் குறிவைத்து அதை நுகர்ந்து அதை வளர்த்து கொண்டார்களோ அந்த எல்லையில் அவர்கள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலுமே நாம் இன்று நமது சூரிய குடும்பத்தின் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் என்று சொல்லியிருந்தது போன்று ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இதுபோன்ற வளர்ச்சி பெற்ற ஒளியான நிலைகள் அதீத வளர்ச்சி கொண்டு அழியாத நிலைகள் கொண்டவர்கள் அவர்களும் இதை போன்றே வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் அடுத்த பிரபஞ்சத்தில் அதனுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் என்றுமே அழியாத நிலைகள் கொண்டு என்றும் 16 வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள், வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆக அந்த அதுபோன்ற நிலையை அந்த எல்லையை அடைய மார்க்கம்தான் மா மகரிஷி ஈஸ்வராயுதேவர் எமக்கு காட்டினார். அந்த பேருண்மைகளைத்தான் இந்த காட்டிலே மறைந்துள்ள அந்த ஞானிகள் மகரிஷிகள் எப்படி அது நுகர்ந்து அது உண்மையின் உணர்வுகளை அவர்களுக்குள் அந்த மெய்யை அறிந்தார்களோ, அந்த அழியாத நிலைகள் பெற்றார்களோ, அந்த அறிவைத்தான் இந்த உபதேச வாயிலாக உங்களுக்குள் பதிவாக்கி அந்த உணர்ச்சிகளை தூண்டி அது வழி துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று அதன் வழி செல்ல வேண்டும் என்பதற்கு எனக்கு குருநாதர் எப்படி இந்த உணர்வை உணர்த்தினாரோ, அது சக்தி பெறச் செய்தாரோ, அதே வழியில் தான் உங்களுக்குள்ளும் இதை கொடுக்கின்றேன் என்று குரு இதில் தெளிவாக்குகின்றார்கள்.
விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு எந்திரத்தில் கெமிக்கலை கலந்து அதில் காந்தப்புலங்களை ஊடுருவ செய்து ஆகும் மோதலாகும் போது அந்த கெமிக்கலுக்கு தக்கவாறு உணர்வின் அதிர்வுகளாகி அதில் ஏற்படும் ஒளிக்கட்டைகள் இன்று மனிதனைப் போல ரூபமாக்குவதும் மற்ற எந்திரத்தை இயக்குவதும் அந்த ஒளி அலைகளை அந்த எந்திரத்தில் பொறுதிவிட்டால் காற்றலைகள் வரக்கூடிய உணர்வுகளை இது மாற்றி அமைத்து அதனுடைய இயக்கத்தின் உண்மையை கவர்ந்து அதனுடைய செயலாக்குகளை நம்மளுக்கு உணர்த்துகின்றது. இன்று கம்ப்யூட்டர் நிலையில் பல பதிவான தர நிலைகள் பல எந்திரத்தில் இதில் பதிவாக்குதலை செய்தாகிவிட்டால் அதன் உணர்வு கொண்டு அதை காக்கும் தன்மை வருகின்றது, அது அறியும் ஆற்றலும் பெறுகின்றது, அதன்படி இந்த எந்திரங்கள் இயக்குகின்றது. இதை போலதான் நீங்கள் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருப்பினும் எனக்கு ஒன்றும் அறியாதவனாக இருக்கப்படும் போது குருநாதர் எனக்குள் பதிவாக்கினார், அவர் கூறியதை உற்று நோக்கினேன், உணர்வின் தன்மை பதிவாக்கினேன், அந்த பதிவின் நினைவரப்படும் போது இந்த காற்று அலைக்குள் இருக்கும் பல தீமைகளையும் இதன் உணர்வு கொண்டு என்னால் அறியக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அதே பக்குவம் நீங்களும் பெறுதல் வேண்டும். ஏனென்றால் நீங்களும் படித்து உணர்ந்து வருவதற்கு முன் இந்த உணர்வை உற்று நோக்கினால் ஒரு கம்ப்யூட்டர் அது உணர்வின் தன்மை பதிவாக்குவது போல உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டார். இதன் வலுவின் தன்மை கொண்டு நீங்கள் நாள்வரும் விஞ்ஞான அறிவால் விஷத்தன்மை ஒன்றி தாக்கப்படும் போது அதிலிருந்து மாற்றி அமைத்து அதற்கு தப்பி நீங்கள் வாழ்வதும் அல்லது தன் உணர்வின் தன்மை இந்த மீண்டும் அதில் சிக்கொண்டு மீண்டும் விஷப்பூச்சிகளாக மாறுவதை காட்டிலும் கல்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அழைத்து சென்று என்றும் பிறவியில்லாம் நிலையை அடைவதே கடைசி நிலை என்று சிக்குண்ட உணர்வின் தன்மை கருவான் கருகினால் மீண்டும் கலி என்ற நிலையை கொண்டு நாம் ஆரம்ப நல புழுவுக்கு வந்து விடுகின்றோம். ஆகவே ஆரம்ப நிலை ஆனாலும் உயிர் ஆரம்பத்தில் இருந்த நிலையை தான் மற்றொன்று உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. இந்த உயிர் மனிதனான பின் கார்த்திகே என்ற நிலையான பின் இந்த உணர்வின் தன்மை தான் வளர்க்கப்பட்டு உணர்வினை ஒளியாக மாற்றி உயிரைப் போல உணர்வு ஒன்றாக்கி கல்கி என்ற நிலை அடைவதே நமது குரு காட்டிய அருள்வழி. ஏனென்றால் இன்று 4-5 வருடங்களுக்குள் இன்றைய மாற்றம் விஷத்தன்மைகள் பரவப்படும் போது நாம் தேடி செல்வம் நமக்குள் இருப்பதில்லை. இதைப்போல 4-5 வருடத்துக்குள் இந்த விஷ நிலைகளை அநேகமாக உலக யுத்தமாக மாறும் தன்மை வந்துவிட்டது. ஆக மனிதனுக்கு மனிதன் கட்டுப்படுத்த முடியாத நிலைகள் ஆகிவிட்டது. இப்படி உலக நிலையை விஞ்ஞான அறிவு மனிதனை அஞ்ஞான வாழ்க்கை வாழச் செய்யும் தன்மை வந்துவிடுகின்றது. ஆக அழகாகும் கோடிக்கணக்கில் செல்லும் இருப்பினும் அவன் நடந்து செல்ல முடியாத நிலையில் கூட சில ஹோட்டல்களிலோ சில கடைகளிலோ ஏறி நின்ற பின் நாம் அங்கே சென்று அந்த அருகிலே நின்ற நிலையிலே இருந்து போகும் பாதையில் நாம் சரக்குகளை வாங்கக்கூடிய நிலைகளுக்கும் அவ்வளவு நவீன வசதிகளை கொண்டு வந்துவிட்டார். ஆனால் அதே சமயத்தில் இந்த நவீன வசதிகள் கொண்டிருந்தாலும் கூட இன்றும் மனிதனுடைய நிலைகளில் இந்த உடலை காக்கும் தன்மை இல்லாது போய்விட்டது. ஆகவே இதன் உணர்வுகள் நமக்குள் நாளடைவில் இதைப் போல விஷத்தன்மைகள் பரவப்படும் போது இன்று நாம் எங்கே செல்லுகின்றோம், எங்கே போகப் போகிறோம் என்ற நிலையில்தான் நாம் இன்று நமது வாழ்க்கை அமைந்துள்ளது. இதனை உங்களுக்குள் பதிவாக்கி நாளை வரும் எதிர்காலத்தில் உங்கள் நினைவுகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் ஈர்ப்போட்டத்தில் நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான். ஏனென்றால் இந்த உணர்வு ஆன பின் உங்கள் உடலில் விளைந்த உணர்வு அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றுவிட்டால் துருவ நட்சத்திரம் கவர்ந்து கொள்கின்றது. இந்த உடல் பெறும் உணர்வு நஞ்சனை கரைத்து விடுகின்றது. அங்கு பிறவில்லா நிலை அடைந்து விடுகின்றது. ஆகவே வேதனை உணர்வு விஷத்தின் தன்மை கவர்ந்துவிட்டால் இந்த பூமிக்குள் தான் வருகின்றது. இந்த பூமியின் நிலையும் நாம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோள்களுமே இப்போது நமது பூமி எப்படி உருகின்றதோ இதே போல எல்லா கோள்களிலும் இந்த கதிரியக்கங்கள் பரவப்பட்டு அந்த கோள்களும் அதிக கொதிகள் நாம் மாறி அந்த பூமிகளின் பூகம்பங்கள் அதிகமாகி விஷத்தன்மையில் உருவாக்கப்பட்டு அது பிரபஞ்சத்தில் பரவி கொண்டுள்ளது. இப்படி இதிலிருந்து மற்ற 27 நட்சத்திரங்களிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த பால்வழி மண்டலங்களிலிருந்து வளர்த்து அதன் உணர்வின் தன்னை பெற்ற இந்த நமது பிரபஞ்சம் இப்போ அந்த 27 நட்சத்திரங்களும் நமது சூரியனைப் போலவே உபகோள்களை அமைத்து இதே போல ஒரு நட்சத்திர மண்டலமாகி அது ஒரு சூரியனாக மாற்றிவிட்டது, மாறிக்கொண்டே செல்லுகின்றது. அப்ப இந்த பூமி கரண்டே தீரும். இன்று மனிதன்லாம் வளர்ந்து கொண்ட பின் நம் சந்ததியை வளர்த்த கொண்ட பின் நாம் மடிந்து விட்டால் நீங்கள் சுட்டாலும் சரி, நீங்கள் தரித்தாலும் சரி, நாம் அந்த நம்முடைய மக்கள் இனத்திற்குள் இந்த உணர்வு பதிவாக இருக்கின்றது. பதிந்த உணர்வுகள் இன்று ஆவியாக மாற்றப்படும் போது மீண்டும் மனிதன் உணர்வுக்குள் சென்று நாம் என்ன வழி எதன் வந்தோமோ அதன் வழி அந்த குழந்தைகள் உணர்வையும் நாம் பட்ட வேதனையும் அங்கு உருவாக்கும். நாம் உணர்வின் தன்மை இங்கு மாற்றிக்கொண்டிருக்கும். ஆக இதை போலதான் இந்த பிரபஞ்சங்கள் மாறி அடுத்து 27 நட்சத்திரங்களும் 27 பிரபஞ்சங்களாக மாற்றப்படும் போது இதனின்று தோன்றிய உணர்வுகளும் இங்கே கரைக்கப்பட்டு அதன் வழி எடுத்து முடிவாகி வளர்ந்தாலும் இந்த பிரபஞ்சம் மீண்டும் அந்த நட்சத்திரங்கள் சூரியனாகப்படும் போது இதன் ஆவின் தன்மை அங்கே சென்று அடைகின்றது. அதனை நமது குருநாதர் இதெல்லாம் தெளிவாக்கி உணர்வை பதிவாக்கி நினைவை கூட்டி அதை அறிந்து கொள் என்று உணர்வின் தன்மை எனக்குள் கொடுத்ததனால் அதை அவர் பதிவு செய்த நினைவுதான் எனது நினைவு. இதையெல்லாம் அறிய முடிகின்றது. அறிந்த பின் தீமை நீக்கும் உணர்வை வருவர செய்ய முடிகின்றது. இதை போல உங்களுக்குள் இத்தகைய நினைவாற்றல்களை பதிவாக்கி நினைவாக்கும் போது இதே சந்தர்ப்பத்தில் இந்த பூமிக்குள் கடும் விஷங்கள் பரவினாலும் இந்த விஷயத்தில் நீங்க சிக்கிடாத கடைசி நினைவு உங்களுக்குள் வரட்டும். அதன் உணர்வின் தன்மை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெருக்க பெருக்க தீமையிலிருந்து அகற்றி அழு உணர்வு பெருக்கி எந்த நிமிடம் இந்த உயிர் வெளியே சென்றாலும் இந்த உடலுக்கு பின் உடல் இல்லை, உயிரின் என்ற உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உயிர்போட்டத்திற்கு அழைத்து சென்றுகின்றோம். பிறவில்லா நிலை அடைகின்றோம். ஆகவே இதைக்குத்தான் இதை எனக்குன்னாவர் எனக்குள் அது பதிந்ததுனா இதை போல உங்களுக்குள்ளும் பதிவாக்கி உங்கள் நினைவுகள் அந்த கடைசி நிமிஷத்திலேயாவது அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணினால் போறோம். அந்த எண்ணக்கூடிய வலிமை நீங்கள் பெறுதல் வேண்டும். அப்படி பெற்ற வந்துவிட்டால் அந்த உணர்வின் வலிமையான நிறைவு கொண்டு உங்கள் உயிர் அங்கே அழுத்தி செல்லுகின்றது, அந்த வட்டத்தில் அமைய செய்கின்றது. இங்கே நட்சத்திரங்கள் வளர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சங்கள் அழியப்படும் போது இதுல வளர்ந்த உணர்வுகள் அவைத்தும் மற்ற பிரபஞ்சங்கள் அதன் முன்னணியில் இருக்க நட்சத்திரங்கள் இதை கவர்ந்து அந்த உணவுக்கு அந்த பிரபஞ்சங்களுக்கு உணவாக கொடுத்து அந்த சூரியனும் அந்த பிரபஞ்சங்கள் வளைகின்றது. இதை போல ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இறை உணர்வின் தன்மை முழுமையடையப் போகும்போது உயிரனுக்கு தோன்றுகின்றது, அதன் வளர்ச்சி வருகின்றது. மனிதனான பின் மீண்டும் அந்த உணர்வின் தன்மை அழியப்பட்டு உயிரனும் அதை விட்டு எதை உணர்வுகள் பெற்றுக் கொண்டதோ அது வெளிவரப்போகும்போது இப்படி துருவ நட்சத்திரம் அந்தந்த துருவத்தின் அந்த பிரபஞ்சத்திற்கு நேர துருவத்தின் எல்லை அடைந்து உணர்வு ஒளியாக மாற்றும் சக்தி வருகின்றது. இப்படி ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒரு துருவ எல்லை உண்டு என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.